இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம கடந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம், கடந்த கால வாழ்க்கை நினைவுகளை பத்தி நாம நினைக்க கூடாதுன்னு. ஆனா பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்னதான் சுமூகமான நிலையில போயிட்டு இருந்தாலும், திடீர் திடீர்னு நம்மளே அறியாம அந்த பழைய கால வாழ்க்கை அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வரதான் செய்யும். அந்த கடந்த கால நினைவுகளே வராவிடாம நான் வந்து முயற்சி செய்வேன் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். தொடர்ந்து இன்னைக்கும் இதே நிகழ்ச்சியில அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னன்னா, கடந்த காலத்துல எத்தனையோ விதமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாம பேச போறது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோ, இல்ல நம்ம உறவினர்களோ, இல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பிரியமானவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, அவங்க உலகத்திலேயே இல்ல அப்படின்ற ஒரு நினைவுல இருந்து நம்ம வெளியில வர்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம பேச போறோம். பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்களை வரவேற்போம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
கடந்த கால அனுபவங்கள் அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அப்படின்னு, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, தீர்வு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும், அத நம்ம மனசுல இருந்து அந்த நினைவுகளை நீக்கிடணும்னு சொன்னீங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் மனிதரின் இழப்பு, அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து நம்ம மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நினைவை நம்ம எடுக்கவே முடியாது. அந்த பாதிப்பு, அந்த வலி, அந்த மன வலி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா?
நிச்சயமா. வாழ்க்கையில பல விதமான சூழ்நிலைகள் வருது. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்முடைய மனம் மேலும் கீழுமாயிடுது. ஆனா ஒரு சில சூழ்நிலைகள் நாம் அதை கடந்து போகவே முடியறதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்யணும், அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய மிக நெருக்கமான நண்பரோ இல்லை நம்முடைய உறவினரோ அவர்களுடைய இழப்பு என்பது ஏற்படும் பொழுது நம்முடைய மனநிலை என்பது எப்படி ஆயிடுது அப்படின்னா, இதுக்கு மேல என்னால் வாழ்க்கையை தொடர முடியாது, இந்த வலி, இந்த வேதனை, இந்த துக்கம் எல்லாமே எனக்கு அவ்வளோ இருக்கு, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில வந்து நாம நின்றுடுறோம் இல்லையா? எந்த ஒரு துக்கம் வந்து ரொம்ப ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, குழந்தையினுடைய இழப்பு, அதுவும் தன்னுடைய மகனோ மகளோ, ஒரு 21 வயசு இல்லையா, இளமையா இருக்கிறவங்க அகால மரணம், ஆக்சிடென்ட்ல இருந்து போறாங்க. அந்த மாதிரியான சமயங்கள்ல அந்த பெற்றோர் வந்து அந்த வாழ்க்கையினுடைய முடிவுக்கே வந்துடுறாங்க. அதாவது வலி இருக்கு, துக்கம், மனவேதனை எல்லாம் இருக்கு, ஆனா இனிமே என்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் இல்லை, நான் யாருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கூட நம் மீது நாம எப்படி கவனம் வைத்துக் கொள்றது? ஏன்னா இவ்வளவு நாள் நம்முடைய கவனம் முழுவதுமே வந்து அவங்க மேலதான் இருந்து, இன்னைக்கு அவங்களே இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமே அவர்களுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அவங்க இல்லை, சோ என்னுடைய மனநிலை என்பது அப்படியே நின்றுடுது, அப்படி கீழே இறங்கி மனம் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து கூட ஒரு சரியான ஞானம், தெளிவான ஒரு ஞானம், பகுத்தறியும் தன்மை, விவேகம், இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான கட்டங்கள், சூழ்நிலைகளிலும் கூட நம் மீது நம் கவனத்தை வைத்துக் கொள்ள முடியும். இந்த சூழ்நிலைகளையும் நாம் கடந்து நம்மால் வாழ முடியும், நம்முடைய மனதை ஒரே நிலையில் வைத்துக் கொள்ள முடியும்.
நமக்கு ரொம்ப பிரியமானவர்களோ வந்து நம்ம அவங்கள பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றது ஒரே வார்த்தை தான், எனக்கு வாழ விருப்பம் இல்ல, இதுக்கு மேல நான் எதுக்கு என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கடமைக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி தானே சொல்லுவாங்க.
ராஜயோகா தியானத்துல நாம முதல்ல தெரிஞ்சுக்கொள்றது என்ன அப்படின்னா ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் யார் அப்படின்றத நாம முதல்ல உணர்றோம். ஸோ நாம் யார் அப்படின்றத உணரும் பொழுது பல விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவாக புரியும். நாம இது வரைக்கும் நம்மை பற்றி என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பெயர், நம்முடைய தொழில், நம்முடைய உறவுகள், நான் எந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்ற ஒரு லேபிள்ஸ் இல்லையா, அதே தான் நான் வந்து என்னுடையதுன்னு சொல்றேன். நம்முடைய உடல் அப்படின்னு எடுத்துட்டா கூட என்னுடைய கண்கள், காது அப்படின்னு உடல் உறுப்புகளை பற்றி கூட நான் என்னுடையதுன்னு சொல்றோம். ஸோ என்னுடைய பெயர், என்னுடைய தொழில், என்னுடைய ரோல், என்னுடைய பொறுப்புகள், என்னுடைய உடல் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது, அந்த என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற நான் யார் அப்படின்றத நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லும் போது இரண்டு விஷயங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் ஹியூமன் பீயிங். ஹியூமன் அப்படின்னா மனித உடல், பீயிங் அப்படின்னா ஜீவன். ஜீவன் அப்படின்றத நம்ம சக்தின்னு சொல்லலாம், ஆன்மீக மொழியில ஆத்மான்னு சொல்லலாம், ஸ்பிரிட்னு சொல்லலாம், சோல்னு சொல்லலாம். இப்ப நான் அப்படின்றது வந்து அந்த சக்தி தான், அந்த ஆத்மா தான். என்னுடையது என்று சொல்வது வந்து இந்த உடலும் உடலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தான். இப்போ நான் சக்தி, நான் ஒரு ஆத்மா அப்படின்றப்போ ஆத்மா என்பது என்ன அப்படின்னா எனர்ஜி, சக்தி. சக்தி என்பது நிரந்தரமானது, அழிவற்றது, அதை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அப்படிதான் நம்ம சொல்றோம். இப்போ இறப்பு அல்லது மரணம் அப்படின்றதனுடைய கான்செப்ட் என்ன? சக்தி நிரந்தரமானது, ஆத்மா அழிவற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் இந்த சக்தி இன்று இந்த உடல் என்கிற ஆடையில் இருக்கிறது, நாளை வேறொரு உடல் என்கிற ஆடையில் போய்விடுகிறது, அவ்வளவுதான். அதுதான் மரணம் என்பதனுடைய கான்செப்ட். இப்ப நான் ஒரு சக்தி, நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, எல்லோருமே சக்தி தான், எல்லோருமே ஆத்மாக்கள் தான். ஸோ எல்லா ஆத்மாக்களுமே அழிவற்றது தான், எல்லா சக்தியுமே நிரந்தரமானது தான் இல்லையா. ஸோ இந்த ஒரு உணர்வு நமக்கு வரும் பொழுது மரணம் அப்படின்ற பயம் என்பது நமக்கு போயிடும். இப்போ ஒரு ஆத்மா இந்த உறவுல, இந்த குடும்பத்துல, இந்த உறவினர்களோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த வீட்டில் தான் நாம பிறக்கணும் அப்படின்றத நாம யார் முடிவு பண்ணாங்க இல்லையா? என்னுடைய ஒவ்வொரு செயலும் அதற்கான ஒரு பலனை உருவாக்குகிறது. அது முற்பிறவி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், இல்ல எப்பொழுதோ எனக்கு யார் கூடவோ இருந்த ஒரு சம்பந்தமாகவும் இருக்கலாம். அப்பொழுது நான் செய்த செயலினுடைய பலனை இப்பொழுது நான் அனுபவம் செய்வதற்காகவும், இப்பொழுது அந்த பலனை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் தான் இந்த உறவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம வந்து ஆன்மீக ரீதியில கர்மா, கார்மிக் லா அப்படின்னு எல்லாம் சொல்றோம். சோ நான் ஏதோ ஒரு செயலை செய்கின்றேன், அந்த செயலினுடைய பலனை நானும் அனுபவிக்கின்றேன், என் மூலமாக மற்றவர்களும் அனுபவிக்கிறார்கள். இதுதான் உறவு. எண்ணங்களின் பரிமாற்றம், உணர்வுகளின் பரிமாற்றம் என்பதுதான் இந்த பிறவி. சோ இப்பொழுது இந்த உடல் மூலமாக இந்த செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த உறவுகள், இந்த காட்சியில, இந்த உடையில நான் இருக்கேன். அதற்கு பிறகு இப்பொழுது நடக்கிற செயலுக்கு ஏற்ற போல பலனை நான் மீண்டும் அனுபவிக்கும் பொழுது வேறொரு செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், வேறொரு உறவு, வேறொரு குடும்பம், வேறொரு ஆடை, வேறொரு காட்சி, அவ்வளவுதான். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆத்மாவிற்கு இந்த குடும்பத்துல, இந்த உறவுகள்ல தன்னுடைய கர்ம கணக்கு இருக்கு அப்படின்றப்போ, அது முடிவடைகிற வரைக்கும் அந்த ஆத்மா இந்த உறவுகளோடு இந்த குடும்பத்துல இருக்கும். அந்த ஆத்மாவினுடைய சம்பந்தம் இந்த உறவுகளோட எந்த ஒரு நொடி முடிஞ்சு போச்சோ, அதுக்கப்புறமா ஒரு நொடி கூட அந்த ஆத்மாவால இதே குடும்பத்துல இந்த உறவுகளோட இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆத்மாவிற்கு இன்னொரு இடத்துல சம்பந்தம் என்பது உருவாயிருக்கும், உறவு என்பது உருவாயிருக்கும், அது அங்க போக வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டு இருக்கும். சோ ஒவ்வொரு ஆத்மாவினுடைய வாழ்க்கை அப்படின்ற பயணம் தனித்தனியானது. இப்போ எல்லாருமே ஒரே ஸ்டேஷன்ல ஏறி எல்லாருமே ஒரே ஸ்டேஷன்ல இறங்குறது இல்லை. அவரவர்களுடைய பயணம் என்பது வித்தியாசமான இடத்துல ஆரம்பிக்குது, வித்தியாசமான இடத்துல முடியுது.
அவங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் முடிவடைய வேண்டிய தருணம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதை ஏத்துக்கக்கூடிய நிலையில நானும் இல்ல, அந்த சம்பந்தம் வந்து முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை.
இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றது கேள்வியே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய ஷூட்டிங் வந்து 4 நாள் வச்சுக்கோங்க. 4 நாள் நீங்க இங்க ஷூட்டுக்கு வரீங்க, 5வது நாள் உங்களுக்கு வேற எங்கேயோ கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கு நீங்க வரது பிடிச்சிருக்கு, சோ 4 நாள் நீங்க இங்க வர்றீங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நாம ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். 5வது நாள் நீங்க வந்து வெளியே போயிடுறீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இருந்தாதான் எனக்கு வந்து நல்லா இருக்கு, நீங்க இருந்தாதான் என்னுடைய வேலையை நான் தொடருவேன் அப்படின்னு நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இல்ல இல்லையா? சோ உங்களுடைய கமிட்மெண்ட் வேற இடத்துல இருக்கிறதுனால நீங்க போயே தீரணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அதனுடைய வாழ்க்கை அப்படின்ற அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்துக்குள்ள தன்னுடைய உறவுகளோட ஒரு சில சம்பந்தங்கள், ஒரு சில நிர்பந்தங்கள் இருக்கு. அதை முடிக்கும் பொருட்டு அவங்க அந்த குடும்பத்துல அந்த உறவுகள்ல இருக்காங்க. அதே மாதிரி வேறொரு இடத்துல அது உருவாகும் பொழுது அவங்க அங்க போக வேண்டியது என்பது கட்டாயமாக இருக்கு.
இப்ப அவங்க வந்து இப்ப போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உறவுக்காரங்களோ இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா இல்ல குழந்தைங்களோ இருப்பாங்க அப்படின்ற நினைவு அவங்களுக்கு இருக்குமா?
மறக்கிறது தான் அந்த ஆத்மாவுக்கு நல்லது. உதாரணத்திற்கு நான் ஒரு தாயை சந்திச்சேன், அவங்களுடைய மகன் வந்து 21 வயது, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. சோ தன்னுடைய அனுபவத்தை அந்த அம்மா சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் என்னுடைய மகனுக்கும் அவ்வளோ ஒரு பிணைப்பு இருந்தது. என்னுடைய மகன் வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க, அப்போ எனக்கு ஏதாவது ஒண்ணு இங்க அப்படின்னா உடனே வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் அங்கேருந்து போன் பண்ணுவான், எல்லாம் சரியா தானே இருக்காமா, ஏதாவது பிரச்சனையா, அவங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா, அப்படி எல்லாம் கூட அவன் பேசுவான். அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா உடனே எனக்கு வந்து ஒரு பதட்டமான ஒரு ஃபீலிங் வரும், உணர்வு வரும், உடனே நான் ஃபோன் பண்ணுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே ஏதோ பிரச்சனை, ஆனாலும் அவன் சொல்ல மாட்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. நாங்கள் சொல்லிக்காமலே எனக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கும் கூட தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்கள் வந்து அவன் அந்த குழந்தை வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மன வேதனையில் இருக்கீங்க, பிரச்சனையில் இருக்கீங்க, ஃப்ளோ வருத்தத்தில் இருக்கீங்க, துக்கத்தில் இருக்கீங்க, அழுகிறீங்க இல்லையா? இப்போ அந்த ஆத்மா வேறொரு இடத்துல போயிடுச்சு. இப்போ அந்த ஆத்மா வேறொரு உடல்ல இருக்கு, மேபி அந்த தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கலாம், இல்ல சின்ன குழந்தையா கூட இருக்கலாம். இப்போ நீங்க படுற அந்த அவஸ்தையும் துக்கமும் வலியும் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த வேதனையான உணர்வுகள் அந்த ஆத்மாவை போய் அடையும். ஆனா அந்த ஆத்மா இப்போ திரும்பி உங்களுக்கு போன் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் பண்ண முடியாத அந்த தருணத்தில் அந்த ஆத்மா எப்படி உணரும்னு நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு எல்லாமே தெரியுது, என்னால் திரும்பவும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? இப்போது நீங்கள் நினைவுகளை பற்றி கேட்கும்பொழுது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும், அதை பார்க்கும்போது அதை நம்ம பார்த்து சிரிக்கும், சில சமயம் அழும். நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்து தான் அது சிரிக்குது, நம்மளை பார்த்து தான் அது அழுதுன்னு நினைக்கிறோம்.
தானா சிரிக்கும், தானா அழும்.
ஆக்சுவலாக அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் வந்து புதுசு, நம்மள அதுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அது சிரிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மை பார்த்து கிடையாது, அது தன்னுடைய முந்தைய காலத்தினுடைய நினைவுகள், அதை நினைச்சுதான் சிரிக்குது, அதை நினைச்சுதான் அழுகுது. இப்போ ஒரு சில குழந்தைங்க ரொம்ப அழுதுட்டே இருக்கும், என்ன காரணம்னாலே தெரியாது. அதுக்கு காரணம் கூட அந்த முற்பிறவில வந்து அவர்களுடைய உறவுகள் தாங்க முடியாத சோகத்தினால அவங்களே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் போய் அந்த ஆத்மாவே சேரும்.
அப்போ நம்ம வந்து அவங்கள நினைச்சு அழுகிறது, அந்த வலி வேதனை எல்லாமே அது அவங்கள சென்றடையுதா?
நிச்சயமா சென்றடையும். இப்போ கர்ப்ப காலத்துல வந்து குழந்தை இருக்கும், அதுக்கப்புறமா வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கூட 3 வருஷம் 4 வருஷம் அந்த பேச்சு வர்ற வரைக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் நினைவுகள் இருக்கும். அதுக்கப்புறமா இயற்கை அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம், எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடும். அந்த மறக்கிறது அப்படின்றது இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையே தொடர முடியும் இல்லையா. சோ அந்த குழந்தை வந்து பேச்சு திறனை வளர வளர என்ன ஆகும்னா, அந்த ஆத்மால வந்து பதிஞ்சிருக்கிற அந்த முற்பிறவியினுடைய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். அது மட்டும் இல்ல, அந்த புதிய சூழ்நிலையில புதிய உறவுகள்ல புதிய குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்வால்வ் ஆயிடும், பழச மறந்துடும். மறக்கிறது தான் அந்த ஆத்மாவுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு வந்து முந்தைய பிறவியினுடைய நினைவுகள் வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா அவங்க 20-25 வயசு ஆளுங்களா இருக்க மாட்டாங்க, எப்பவுமே அவங்க 4-5 வயசு குழந்தைங்களா தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இயற்கையாகவே வந்து ஒரு 3 வயசுல எல்லாமே மறந்துடும். ஏன்னா பலவிதமான புது விஷயங்கள் வந்து மேல 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 போக போக அந்த நினைவுகள் அடியில போயிடும். ஒரு சிலருடைய ஞாபக சக்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நினைவுகள் அப்பப்போ திரும்ப வரும். சோ அந்த மாதிரியான காலகட்டத்துல இப்போ இந்த தாய் சொன்ன மாதிரி அவங்களையே நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வேதனையான உணர்வுகளை நாம உருவாக்கும் பொழுது அது அவங்களை போய் சேரும். உறவு என்பது என்ன? உணர்வுகளின் பரிமாற்றம் தான் இல்லையா. அந்த ஆத்மா வேறொரு ஆடையில இருக்கு, வேறொரு உடல்ல இருக்கு. ஆத்மாவிற்கும் ஆத்மாவிற்கும் தான் உறவு, உடலுக்கும் உடலுக்கும் உறவு கிடையாது இல்லையா. சோ நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட அவங்க இல்ல, நம்முடைய சோகம் வந்து நம்மோட அவங்க இல்லைன்றதுதான். அந்த பிரிவினால் நம்ம மன வேதனை அடைகிறோம், அந்த பிரிவு தான் நம்ம துக்கத்துல இருக்கும். அவங்களுக்கு துக்கம் என்பது அப்போ இல்லை, அவங்க வேறொரு இடத்துக்கு போயாச்சு, வேறொரு இடத்துல வாழ்க்கையை தொடங்கியாச்சு. ஆனா நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கம், நம்முடைய வலி என்பது அப்பப்ப அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணும். எப்பவுமே அழுதுட்டு இருக்கும் போது அவங்களுடைய பிரிவை நினைச்சு நினைச்சு இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற உணர்வை நாம உருவாக்கும் பொழுதெல்லாம் நாம கொஞ்சம் அவங்கள பத்தி நாம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய பிரிவை நினைச்சுதான் நாம வந்து துக்கப்பட்டுட்டே இருக்கோம். இதே ஆத்மா நம்மோட இருக்கும் பொழுது அவங்களை துக்கப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை நாம மறைச்சிருவோம், நாம சொல்லாம இருப்போம். நமக்கு ஒரு சில சமயம் நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்குள்ள பிரச்சனை அப்படின்றத கூட அவங்களுக்கு சொல்லாம இருப்போம். வெளிநாட்டுல வந்து நம்முடைய மகனோ மகளோ போய் வேலை செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, புது இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்க அங்க செட்டில் ஆகட்டும், அவங்கள எதுக்கு சும்மா நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிலாம் கூட பேசிக்குவோம் இல்லையா. போன் பண்ணும் போது கேட்டா கூட என்ன சொல்லுவோம், நீ அங்க நிம்மதியா
இரு, எனக்கு
எந்த பிரச்சனையும் இல்ல, நீ அதை பத்தி கவலைப்படாது. ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா,
நம்ம கஷ்டம் அவங்கள வந்து பாதிக்க கூடாது.
அவங்கள பாதிச்சா அவங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியாது, அவங்களால அந்த வாழ்க்கையில செட்டில் ஆக முடியாது. ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்திற்கு போகும் பொழுது கூட நம்ம என்ன சொல்றோம், இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு அங்க நீ புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற, அதை நினை, அதுல நீ போகணும் அப்படின்னு நாம சொல்றோம். சோ இருக்கும் பொழுது நாம அவ்வளவு செய்யற போகும், அவர்கள் நம்மோடு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக துக்கத்தினுடைய உணர்வுகளை உருவாக்கி அவங்க கிட்ட அனுப்புறோம்.
இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க எங்கேயோ பிறந்திருப்பாங்க, அவங்க வந்து ஒரு புது சூழல்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. நமக்கு மரணத்திற்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், இப்படி நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருப்பது இல்லையா.
நாம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் அதாவது ஒரு ஆத்மா சக்தி என்பது ஒவ்வொரு உடலின் மூலமாக தன்னுடைய உறவுகளோட இருக்கு, அந்த இடத்துல அந்த சம்பந்தம் முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துல சம்பந்தம் இருக்கு, அங்க போயிடும். அவங்கள வந்து தொடர்பு கொள்வதற்கு கூட நாம இந்த காலத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ட்ரை பண்றோம். ஒரு சில விஷயங்கள் மூலமா, அறிவியல் மூலமா, இல்ல வேற ஏதாவது சடங்குகள் மூலமாக அந்த ஆத்மாவை தொடர்பு கொள்றதுக்கு கூட நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. நம்ம இதை செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை, அந்த ஆத்மா கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்குமா வந்து ஊசலாடிட்டு இருக்கும். தன்னுடைய கடந்த காலத்தையும் விட முடியாது, தன்னுடைய நிகழ்காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நாம தான் அதை கொண்டு வந்து விடுறோம். அதனாலதான் ஒரு சில குழந்தைகள் வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் கூட இருக்கும். அதுக்கெல்லாம் கூட காரணம் வந்து அநேகமா இதுதான். உதாரணத்துக்கு வந்து வேற ஒரு தேசத்துல போய் நம்மளுடைய குழந்தைங்க வந்து வேலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அவருடைய பிரிவு வந்து தாங்க முடியாம தான் இருக்கு, அவங்க இருக்கணும் போறதுதான் இருக்கு. ஆனா அவங்க போனதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய கட்டாயம், அவங்களுடைய வேலை இல்ல, அவங்களுடைய படிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்காக வந்து நம்ம அவங்களை போன் பண்ணி, நீங்க இல்லாம நான் இருக்க முடியாது, நீங்க இல்லாம இந்த வீடே வெறிச்சோன்னு இருக்கு, உங்களை பிரிஞ்ச துக்கம் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கு, திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய பிரிவு நம்முடைய மனவேதனையை விட அவங்களுடைய வாழ்க்கை என்பது முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதை புரிஞ்சுக்காம இருக்கிறப்போ நம்ம மனவேதனையிலையும் துக்கத்திலையும் திரும்பி வந்துடணும், நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வுகளை எல்லாம் எழுப்பும் பொழுது அந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ்னால அந்த ஆத்மா இங்கேயும் அங்கேயும் ஊசலாடிட்டு இருக்கும்.
அவங்க அந்த பிரிந்து போன ஆத்மாவை நினைச்சு நான் கஷ்டப்படும் போது வலி அந்த வேதனை எல்லாம் அனுபவிக்கும் போது அங்க அந்த ஆத்மாக்கு போய் அதுவும் வந்து கஷ்டப்படுத்தும், அதுவும் வந்து கஷ்டப்படும், நம்ம அதை கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கும் போது இதுல என்னுடைய சுயநலம் தான் வந்து வெளிப்படுது.
அது மட்டும் இல்ல, இப்போ யூஸ்வலாவே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும்போது வீட்டுல இப்ப கணவன் மனைவி இருக்காங்க, ஏதோ குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதே வீட்டுல மற்ற குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கவனம் முழுவதுமே வந்து போயிட்டவங்க மேலதான் இருக்கும், இருக்கிறவங்க மேல இருக்கிறது இல்ல. நிறைய வீடுகள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால கணவன் மனைவிகளுக்குள்ளேயே கூட பிரிவு என்பது வந்துடுது, ஒரு விரிசல் என்பது வந்துடுது. ஒருத்தர் ஒருத்தர் கவனிச்சுக்கிறது இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, மரியாதை கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி சமயங்கள்ல மற்ற உறவுகள் கூட என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நடந்தது நடந்து போச்சு, ஆனா நம்ம பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க அதையே நினைக்கிறாங்க. சோ நாம உறவுன்னு இருக்கும் பொழுதும் நம்மை சுற்றி பல உறவுகள் இருக்கிறது. ஒரு உறவு நம்மை விட்டு பிரிந்து போயிட்டதுனால நாம இருக்கிற உறவுகளை கஷ்டப்படுத்துறோம், அவங்க கிட்ட இருந்து விலகுறோம், அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. சோ இந்த மாதிரியான ஒரு வாயு மண்டலம் வீட்டுல உருவாகும் பொழுது உறவுகள்ல பிரச்சனை ஆகுது, அந்த வீட்டுல இருக்கிற மற்ற குழந்தைகளுடைய மனநிலை என்பது கூட பாதிக்கப்படும். சோ அதற்கப்புறமா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் இப்ப இருக்கிற உறவுகள்ல நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய கடமைகள், இந்த உறவினுடைய மகிழ்ச்சி, அதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சுதாகணும். இப்ப நாம வந்து அந்த ஆத்மா அமைதி அடையணும், மனசாந்தி அடையணும் அப்படின்ற சடங்குகள்லாம் செய்யறோம். நம்ம வந்து செய்கிறோம், நாம் செய்கிற செயல்கள் அவர்களுக்கு தெரியாது, நாம் செய்கிற செயல்கள் அவர்களை போய் அடைவதில்லை, ஆனா எந்த மாதிரி உணர்வுகளோட நாம் செய்கிறோம் அப்படின்றது தான் அங்கே போய் அடையும். ஸோ நாம எப்படிப்பட்ட உணர்வுகளை நாம உருவாக்குகிறோம் அப்படின்னா, நம்ம பேசும்போது அவங்களுடைய கடந்த கால நினைவுகள்ல என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நல்லா பேச ஆரம்பிப்போம், ரொம்ப சந்தோஷமா இருந்த காலகட்டத்தை தானே நம்ம நினைக்கிறோம், அதை பத்தி பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம், ஆனா அது கடைசியில ஆழ ஆரம்பிச்சிருவாங்க. சோ நமக்கு உள்ள என்ன உணர்வு இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சோ அந்த உணர்வுகள் தான் அவங்கள போய் அடையும். சோ எப்பெல்லாம் நமக்கு வந்து அவங்களுடைய நினைவு வருதோ, நமக்குள்ள இருக்கிற சக்தியை பயன்படுத்தி, அமைதியை பயன்படுத்தி, எங்க இருந்தாலும் அந்த ஆத்மா நன்றாக இருக்கணும் அந்த வாழ்த்துக்களையும் நாம அனுப்பி, அமைதி அன்பு அப்படின்ற ஒரு வைப்ரேஷன்ஸை மட்டுமே நாம அனுப்பணும். அப்படி செய்யும் பொழுதுதான் வந்து அந்த ஆத்மாவுக்கு நாம நிஜமாவே ஒரு அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கறோம் அப்படின்றது உண்மை. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு ஏன் இது நடக்கணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. சோ அந்த ஒரு எண்ணம் தான் அதிகமான துக்கத்தை ஏற்படுத்தும். பிரிந்து போன அந்த ஆத்மாவை பற்றி அவங்க கவலைப்படுறதை விட எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமான துக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ நாம என்ன செய்யலாம் அதுக்காக அப்படின்னா, புரிஞ்சுக்கணும், நாம வந்து எதையுமே ஏற்றுக்கொள்ள தவறும் பொழுதுதான் நமக்கு துக்கம் என்பது ஏற்படுகிறது. சோ சூழ்நிலைகளை எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கணும், நம்முடைய மனதை வந்து புரிய வைக்கணும். இப்ப நம்முடைய மனசுக்கு புரியாததுனாலதான் நம்ம துக்கத்துல இருக்கோம். இப்ப அந்த ஆத்மா அங்கே இருக்கு, ஒரு நல்ல வாழ்க்கையே தொடங்கி இருக்கு, நம்முடைய துக்கமும் வேதனையும் அதை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு நம்முடைய மனசுக்கு நாம புரிய வைக்கும் பொழுது நம்முடைய மனம் என்பது ஓரளவுக்கு ஆறுதல் படும் இல்லையா. நாம ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டோம் அப்படின்னா, இந்த ஆத்மாவிற்கு இந்த இடத்துல இவ்வளவுதான் ரூல், இப்போ அதனுடைய நிர்பந்தம் வந்து வேற ஒரு இடத்துல அப்படின்றத நாம புரிஞ்சுக்கும் போது, நம்ம யூஸ்வலாவே என்ன நினைக்கிறோம் குழந்தைகளை பத்தி, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எப்படி இருந்தாலும் அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. சோ இப்போ அந்த குழந்தை வேற எங்கேயோ வேற ஒரு இடத்துல வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கூட இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்குள்ள அமைதி அன்பு சக்தி அப்படின்ற அந்த உணர்வுகளை நான் வைப்ரேஷன்ஸை உருவாக்கணும், அந்த ஆத்மாவின் பொருட்டு அதை அனுப்பிக்கிட்டே இருக்கணும்.
அவங்கள நினைச்சு நம்ம நினைச்சு நம்ம இங்க அழுதோம், வலி வேதனைப்பட்டோம்னா அது அவங்கள சென்றடையும், அது அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த இழப்புக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இன்னைக்கு பேசின இந்த விஷயம் இழப்பு இதை நினைச்சு நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், இந்த சோகம் அவங்களையும் சென்று எப்படி பாதிக்குது அப்படின்ற இந்த விஷயத்த ஒரு 2 நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. எந்த வலியா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, அது மாறிடும். சிஸ்டர், இதே விஷயத்த தியானத்தின் மூலமா எங்களுக்கு அந்த அனுபவத்தை நீங்க தான் கொடுக்கணும்.
ஓம் சாந்தி. அமைதியாக அமர்வோம், நம்மை நாம் பார்ப்போம். இந்த உடலின் அதிகாரி, உடலை நடத்தி கொண்டு வரும் நான் ஒரு ஜீவாத்மா. நெற்றிக்கு நடுவே ஒளி வீசிக் கொண்டிருப்பவன் ஓர் அழிவற்ற ஆத்மா. நான் அமைதியான சக்தி, அமைதி என்னுடைய படைப்பு. என் அமைதி என்னை விட்டு சென்று விட்டவரையும் சார்ந்து இல்லை. இங்கே இப்போதே என்னால் உருவாக்க முடியும். அந்த அமைதியை நான் உருவாக்க உருவாக்க எனக்குள் நிரம்பி வழிகிறது. அந்த அமைதியின் அதிர்வலைகள் என்னிடமிருந்து என்னை சுற்றி நாலாபுறங்களிலும் பரவுகிறது. இந்த அமைதியின் கிரணங்கள் என்னோடு இன்று இல்லாத ஆத்மாக்களையும் சென்றடைகிறது. என்னுடைய உறவு என்பது இரு ஆத்மாக்களிடையே இருக்கும் சம்பந்தம். இந்த சம்பந்தம் அமைதி, அன்பு மற்றும் சக்தியால் உருவானது. நான் அமைதி மற்றும் அன்பு என்கிற அதிர்வலைகளை அந்த ஆத்மாவிற்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறேன். ஓம் சாந்தி.
உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். எங்களை தொலைபேசி மூலமாவோ இல்லது கடிதம் மூலமாவோ இல்ல இமெயில் மூலமாவோ நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் உடனே இந்த மேடையில உங்களுக்கு அதுக்கான தீர்வு கொடுக்கப்படும். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி